الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين، واتقوا الله ربكم سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ونفس وما سواها فألهمها فجورها وتقواها، قد أفلح من زكاها وقد خاب من دساها.
صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், அல்லாஹுவின் பெயரை கூறி இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த இம் உயிரிலும் மேலான கண்ணனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தபீன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்த அல்லாஹுவை பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும், அடி நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தக்குவாக இட்டு வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் இறைவன் தக்குவா செய்து கொள்வானான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அதிகமான நியமத்துக்களை தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்த நியமத்துக்களை நாங்கள் எண்ண முற்பட்டால் அவைகளை எண்ண முடியாது. அல்லாஹ் தந்த நியமத்தை நீங்க ஒவ்வொன்று ஒன்றாக என்ன நாடினா அத உங்களால என்ன ஏலா என்று அல்லாஹ் பகவான்ல சொல்லுவார். அந்த அளவு அதிகமான நியமத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எந்த நியமத்தை கொண்டு அல்லாஹ் தந்த அருக்கொடைகளை கொன்று அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துகின்றோமா, அல்லாஹ்வை நாம் கோபப்படுத்துகின்றோமா? அல்லாஹ் தந்த அந்த நியமத்தை கொண்டு சுவர்க்கத்துரிய வாழ்க்கையை தயார் பண்ணுகின்றோமா, அல்லது பயங்கரமான நரகத்துரிய வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்தை நாம் பயன்படுத்துகின்றோமா? அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய எமது சமுதாயத்திலே பிடித்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு நோய்கள்ல ஒன்றுதான் போதை வத்து பாவனையாக இருக்கிறது. சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் இன்று பீடிக்கப்பட்டிருக்கின்ற நோயாக போதை வத்து பாவனை இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. பாடசாலை செல்கின்ற மாணவர்களை கூட விட்டு வைக்கவில்லை இந்த போதை வந்து பாவனை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பாவங்கள் இருக்கின்றன, அதனுடைய விளைவுகள் சாதாரணமான விளைவுகள் அல்ல. போதை வத்துக்கு அடிமையானவர்களுடைய விளைவுகள், போதை வத்துக்கு அடிமையான மனிதர்களுடைய செயற்பாடுகளினூடாக ஏற்படக்கூடிய விளைவுகள் சாதாரணமானதல்ல. அது அவருடைய பிள்ளைகளை பாதிக்கும், அவரால் வாழக்கூடிய ஊரை பாதிக்கும், அவர் எந்த அந்த மார்க்கத்தில் இருக்கிறாரோ அந்த மார்க்கத்தை பாதிக்கும், அவர் கட்டின மனைவியை பாதிக்கும், எல்லாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் பயங்கரமான ஒரு பாவம் தான் போதை வந்து பாவனையாரு. கனிமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, முந்தைய ஒரு காலத்துல நாங்க பேப்பர்ல பார்த்தோம், போதை வந்து பாவனைக்கு அடிமையானவர்கள் மாற்று மத சகோதரர்கள் அந்நியவர்கள் என்று படித்தோம். ஆனால் விரும்பியோ விரும்பாமலோ இன்றைய பத்திரிகைகளில் நாம் படித்துக் கொண்டிருப்பது எங்களுடைய சமுதாயமும் இதிலே பீடிக்கப்பட்டிருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்ப காலத்திலே சொல்லுவார்கள், ஹலரத் கொத்துபாக்கு போகின்ற போது ஹலரத் தொழுகையை பத்தி, நோம்பை பத்தி, குர்ஆனை பத்தி பேசுங்க ஹலரத் சொல்லுவாங்க. ஆனா இன்று சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஹலரத் என்னுடைய மகன் போதை வத்து கடுமை ஆயிட்டான், ஹலரத் என்னுடைய மகன் குகைத்துல கடுமை ஆயிட்டான், ஹலரத் என்னுடைய மகன் விபச்சாரம் செய்யறான், எனவே இதனுடைய எஃபெக்ட்களை இதனுடைய விபரீதங்களை சொல்லுங்க ஹலரத் சொல்லி பாவத்தில் இருந்து தடுக்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய பெற்றோர்கள் பொறுப்புதான் இருந்து கொண்டிருக்கிறான். அமல் எகாதத்தை பற்றி ஆசார்வம் ஊட்டக்கூடிய காலத்துல பாவங்களை விட்டு பாதுகாத்தது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. கனிமான அல்லாஹுவை நல்லடியார்களே, இது ஒரு சாதாரணமான ஒரு பாவம் அல்ல. போதைவத்துக்கு யாரெல்லாம் அடிமையாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் புகைத்தலுக்கு அடிமையாக இருக்கிறார்களோ, இந்த மக்களுடைய முதலாவது ஒழுக்கம் கலட்டப்படும். ஒழுக்கம் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகும், மரியாதை இல்லாத ஒரு சமுதாய சமூகத்திலே உருவாகும். ஒழுக்கம் கலட்டப்பட்டுட்டால் விபச்சாரம் சர்வசாதாரணமாக நடக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், வலக்கத் தரஅனா லிஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களிலும் மனிதரிலும் அதிகமான மக்களை திடனாக நாம் நரகத்துக்கு தயார் பண்ணியிருக்கிறோம், நரகத்துக்காக யாக்கியிருக்கிறோம். அவருடைய தன்மைகளை அல்லாஹ் சொல்கிறான், லஹும் குலூபுல்லா யஃபஹூனா பிஹா, அவருக்கு கொடுக்கப்பட்ட உள்ளங்களால் நல்லதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், வலஹும் ஆயுனுல்லா யுப்ஸிரூனா பிஹா, அவருக்கு கொடுத்த கண்களால் நல்லதை பார்க்க மாட்டார்கள், வலஹும் ஆதானுல்லா யஸ்மஊனா பிஹா, அவருக்கு கொடுக்கப்பட்ட காதுகளால் நல்லதை கேட்க மாட்டார்கள். இவர்கள் ஆடு மாடு ஒட்டகைகளை போன்றது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். உயரினிலே ஆரம்பித்த குர்ஆனுடைய வசனம், மனிதர்களையும் ஜிங்களையும் கொண்டு ஆரம்பித்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். இந்த உறுப்புகளை கண்ணால நல்லதை பார்க்க இல்லையா, உள்ளத்தால நல்லதை சிந்திக்க இல்லையா, காதால நல்லதை கேட்க இல்லையா, அவர்கள் மனிதர்கள் நல்லவர்கள் மிருகங்கள். அல்லாஹ் தொடர்ந்து குர்ஆனுடைய வசனத்திலே சொல்கிறான், பல்ஹும் அலல், அதைவிடவும் மோசமானவர்கள். கண்ணியமானவர்கள், கால்நடை என்றால் ஆடு மாடு ஒட்டகம், அதை விடவும் கேவலம் என்றால் பத்தியுடைய அழமாக்கள் எதிர்ந்தார்கள், நாய் பன்றிக்கு ஒப்பானவர்கள். நவுதுபில்லாஹ் பாதுகாப்பான். கண்ணியமானவர்களே, எதை சொல்லப்படுகிறது என்றால், ஒழுக்கம் இல்லாத ஒரு சமுதாயம் மிருகத்தை விடவும் கேவலமானவர்கள். உதாரணத்தை பார்க்கலாம், மிருகம் இருக்குது, ஒரு தப்ப ஒரு அழுக்கான வேலையை செய்யறதுக்கு ஒரு மெதட் இருக்கு, ஒரு முறைக்கு அந்த முறையில தான் செய்யும், ஒரு முறையில தான் செய்யும், ஒரு இடத்துல தான் செய்யும். ஆனா ஒழுக்கம் இல்லாத மனிதன் இருக்கிறானே, ஒரு தப்பை எப்படி செய்யலுமோ அந்தந்த முறையில அவன் செய்வான், எப்படி எப்படி செய்யலுமோ, எந்தெந்த நாட்டுக்கு போய் செய்யலுமோ, என்னென்ன முறையில செய்யலுமோ அந்தந்த முறையில செய்வான். கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒழுக்கம் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகுது என்றால் இந்த போதை வத்தால் உருவாகி கொண்டிருக்கிறது. சில இடங்கள்ல முன்னிய காலங்களை நாம பார்த்தோம். கண்ணியமானவர்களே, காலுக்கு மேலால கால் போட்டு ஒரு போர்லிப்ப ஒரு பிஸ்கல ஒரு புகைத்தல பாவிச்சா அவருக்கு தான் நிர்வாகத்துல பொறுப்பு ஒப்படைப்பாங்க. ஏன்டா அவர் கண்ணியமானவரா? ஏனென்றா அவர் தந்தியனா? கண்ணியமான அல்லாஹின் நல்லவியார்களே, சரிய சொல்ல இல்ல அப்படி எங்கே சரிய சில விதிமுறைகளை சொல்லியிருக்குது நிர்வாகத்துக்கு வரக்கூடியவர்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது ஒரு சாதாரண ஒரு விளைவு அல்ல. இதற்கு பாதிப்புக்கு உள்ளானவர்கள் இதுல இருந்து மீளுவது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். இதுக்கு தாக்கப்பட்டவர்கள் முதலாவது பிஸ்கலை குடிப்பார்கள் இல்லையா, பீடிய குடிப்பார்கள் இல்லையா, சுருட்டு குடிப்பார்கள் இல்லையா, தலையாவது சுத்தி குடிக்கணும். அது ஒரு வகையான தொற்று நோய். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, புகைத்திருக்கிறதே அது ஹராம். இத்தருடைய வளமாக்கல், சவுதிய வளமாக்கல், கட்டாருடைய வளமாக்கல், எல்லாரும் எடுத்து ஆராய்ச்சியில முடிவு ஹராம். குல்லு முஸ்கிரின் ஹம்ருன் வ குல்லு ஹம்ரின் ஹராம். போதை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம், அடை செய்யப்பட்டது. மா அக்ஸர கலீலுஹு வ கதீரு ஹராம். போதை ஏற்படுத்தக்கூடிய கொஞ்சம் ஏற்படுத்தினாலும் அதிகமாக ஏற்படுத்தினாலும் அது ஹராம். கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது போதை வச்சு ஹராமாக்கப்படுவதற்கு பிரதான காரணங்கள்ல ஒன்று என்னண்டா, மனிதனுக்கு போதை ஏற்படுத்து. மனிதன் புத்தி எழுமாக்கும். புத்தி போனா மனிதன் அல்லாஹ்வை திட்டுவான். மனிதன் என்ன செய்வான்? புத்தி இல்லண்டா மனிதன் நடக்கக்கூடிய முறையில வித்தியாசம் ஏற்படும். ஆரம்பத்துல சொன்னதை போன்றோ மிருகத்தை விடவும் கேவலமாக மாறுறத போல மனிதனுடைய ஒழுக்கம் இல்லாமல் போய்விடும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, முதலாவது போதை, இரண்டாவது ஒரு தற்கொலை. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்றான், வலா துல்கூ பிஐதீகும் இலத் தஹ்லுகா. உங்களுடைய கரங்களை அழிவி பக்கம் போட்டுக் கொள்ளாதீங்க. நீங்க நாசத்துல போய் விழுங்குறவானா அந்த அல்லாஹ் எங்களுக்கு புத்தி பண்ணி சொல்லி தாரான். வலா தத்லூ அன்புஸகும், உங்களை நீங்களே கொலை செஞ்சு கொள்ள வேண்டாம். கனியமானவர்களே, வருடாந்தம் இந்த புகைத்தலால் இந்த விஸ்தலால் இந்த கோரிப்பால் 50,000 மக்கள் இறப்பதாக, அதாவது இலங்கையுடைய ஆராய்ச்சி வெளிநாட்டுடைய ஆராய்ச்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு கம்பெனியும் ஒரு பொருளை விநியோகம் செய்யும் போது அதனுடைய நலவை செல்லித்தான் வெளியிடுவாங்க. இதுல என்னென்ன பாய்தா நலவுகள் இருக்குன்னு சொல்லித்தான் அதை சந்தைப்படுத்துவாங்க. ஆனா புகைத்தல் கம்பெனி என்ன செய்து தெரியுமா, அதை சந்தைப்படுத்தும் போது புகைத்தல நீங்க பாவிக்காதீங்க, சரிந்து கொள்ளுங்க, இது கெடுதி, இது நந்தி, உங்களை கொள்ளும். இன்னும் சில கட்டத்துகள்ல புற்றுநோயை உண்டு பண்ணும். கண்ணியமானவர்களே, இப்படி சொல்லித்தான் அதை சந்தைப்படுத்துறாங்க. இதை பாவிக்க வேண்டாம், இது நஞ்சி, இது ஆபத்து, ஒரு சமுதாயத்தை அழிக்குது, 50,000 மக்கள் வருடாந்தம் இறக்குறாங்க என்று சொல்லித்தான் இந்த பேக்கெட்டை அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா இதை போயிட்டு குடிப்பாங்கடா, நிச்சயமாக நாங்களே எங்களை கொண்டு கொலையில போட்டுக் கொள்றோம். கனியமான அல்லாஹ்வு நல்லடியார்களே, நுரையீரல்ல ஏதாவது எஃபெக்ட் வந்து ஏதாவது வருத்தம் வந்து ஒருத்தருக்கு ரிப்போர்ட் சொல்லுது, என்ன செய்யறது, நுரையீரல்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு புகைத்தல் ஊடாகத்தான் இவர் இறந்திருக்கிறார் என்றால் அது ஒரு தற்கொலை. ஒரு மனிதன் தன்னை தற்கொலை செய்து கொள்வதும் கொலைதான். சிறுக சிறுக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதும் கொலைதான். கனியமான அல்லாஹ்வு நல்லடியார்களே, எனவே முதலாவது இந்த புகைத்தல் இந்த போதை வந்து தற்கொலை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது ஒரு வீண் விரயம். இரண்டாவது இந்த போதை வந்து பாதிக்கக்கூடியவர்கள் வீண் விரயம்.
அல்லாஹ்வுன் சொல்றான்,
நிச்சயமாக வீண் விரய செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். எனவே யாரெல்லாம் வீண்விரயம் செய்யறாங்களோ நிச்சயமாக படைச்சரப்புக்கு மாறு செய்வாங்க. அந்த வீண்விரயம் எல்லாம் படைச்சரப்ப கோபப்படுத்தக்கூடிய அமைப்புல தான் அந்த வீண்விரயம் இருக்கும். அதனால அல்லாஹ் சொல்றான், வீண்விரயம் செஞ்சு ஷைத்தான நண்பனாக ஷைத்தான சகோதரனாக நீங்க மாறிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் எங்களுக்கு புத்திமதி சொல்லித்தாரான். அன்பான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அடுத்த ஒரு விடயம் வீண் விரயம். இது பயங்கரமான ஒரு வீண் விரயம். ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு பிஸ்டல் குடிக்கலான்னு வைத்துக் கொள்வோம், 30 ரூபா, 30 நாளைக்கு 30 × 30 900 ரூபா, 1000 ரூபாய்க்கு 100 ரூபா குறைய, 1000 ரூபான்னு வச்சு கொள்ளுவோம். ஒரு பிள்ளைய கூப்பிட்டு, எங்களை ஒரு பிள்ளைய கூப்பிட்டு, மகன் இந்தாங்க 1000 ரூபா ஒரு கையில, இந்தாங்க தீப்பெட்டி ஒரு கையிலன்னு கொடுத்து, பிள்ளை இந்த தள்ளிய குறந்தோ இந்த பணத்தை கொண்டு அப்படியே எரிச்சிட்டு வாங்கன்னு கொடுத்தா எந்த பிள்ளை இன்றைய காலத்துல எரிக்கும்? என்ன வாப்பா பைத்தியமா, இத மாசத்துக்கு கட்டலாமே, இதை இந்த கிளாஸுக்கு பணமாக கொடுக்கலாமே, ஒரு சதற்காவை செய்யலாமே, பள்ளிக்கு சந்தாவை கொடுக்கலாமே என்று சொல்லி அந்த புள்ள வாப்பா உமாக்கு புத்தி சொல்லிக் கொடுக்கும். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த புகைத்தல பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் யோசித்துக் கொள்ளுங்க, நாங்க பணத்தை ஒவ்வொரு நாளும் சுட்டுக் கொண்டிருக்கிறோம். நாளைய கயாமத்தில் அல்லாஹ் விசாரிப்பான், ஒரு பணம் எப்படி வந்துச்சு, எப்படி செலவழிக்கப்பட்டுச்சு என்ற விசாரணை அல்லாஹ்விடத்துல இருக்கு. அதுல இந்த விசாரணை யாரும் தப்பிக்க முடியாது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு பயங்கரமான ஒரு விளைவு. அது மாத்திரமல்ல, இந்த புகைத்தல் போரைவற்ற பாதிக்கக்கூடிய மக்கள் கனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது அவர்களுடைய பசியையும் தணிக்காது, அவர்களை கொழுக்கவும் வைக்காது. எந்த அளவுண்டால் இமாம்கள் அழகாக சொல்லி தருகிறாங்க, நரகவாசிகளுடைய உணவு எப்படியோ அத போலதான் புகைத்தல். வரி என்ற உணவை தவிர நரகவாசிகளுக்கு வேற உணவு இல்லை. வரி கொடுக்கப்படும் அந்த வரி நரகவாசியுடைய உணவுடைய தன்மை அல்லாஹ் சொல்றான். அந்த நரகவாசிய உணவு அவர்களை கொழுக்கவும் வைக்காது, அவருடைய பசியையும் போக்காது. அத போலதான் புகைத்தல், அத போலதான் போதை வந்து பாவனை. எங்களுடைய பசியையும் தணிக்காது, எங்களை கொழுக்கவும் வைக்காது. அப்படியான ஒன்றை நாங்கள் செய்யறோமா இருந்தாங்க கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய அசாப் எங்களுக்கு வரும். அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமான அல்லாஹை நல்லடியார்களே, இது சாதாரணமான ஒரு நோய் அல்ல. எந்த பெற்றார்கள் சேர்ந்து பாவனை இருக்குமோ கால போக்குல அது பிள்ளைக்கு மாறும், ஓட்டோவா அது பிள்ளைக்கு மாறும். எங்கட பிள்ளைகளை நாங்க நல்ல முறையில சாணியமான பிள்ளைகளாக உருவாக்கணும்னு ஆசைப்படுகிறோமா? கண்ணியமானவர்கள், அப்படி பாவனைகள் இருந்தா இந்தோடு அதை நிறுத்திடுங்க. எந்த அளவுண்டா, இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள்ல மிகவும் பிரதானமான ஒரு விளைவுதான் விபச்சாரமாக இருக்கு. போதை வச்சு கடுமையானவர்கள் செய்யக்கூடிய முதலாவது பாவம் விபச்சாரம். கண்ணியமான அல்லாஹ்வு நல்லடியார்களே, அல்லது ஓரின சேர்க்கை, இந்த பாவத்தில் ஈடுபடுகிறார்களா? புகைத்தல் அல்லது போதைவத்துக்கு அடிமையானவர்களிடையே அதிகமான ஆய்வுகளின் பிரகாரம் இவர்கள் இந்த பாவத்துக்கு எப்பட்டாகிறார்கள், இந்த பாவத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, இந்த பாவனையில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒழுக்கம் முதலாவது கலட்டப்படும். ஒழுக்கம் கலட்டப்பட்டால் விபச்சாரம் சர்வ சாதாரணமாக நடக்கும். இன்றைய வைத்தியர்கள் இருந்தார்கள், யார் போதை வத்துக்கு 3 வருடம் அடிமையாக இருக்கிறார்களோ அதுக்கு பின்னால் அவர்களுக்கு இன்னொரு வெறி பிடிக்கும், இன்னொரு போதை பிடிக்கும். அந்த போதை எது தெரியுமா? அவர்கள் இந்த உலகத்துல அல்ல, அவர்கள் வேறொரு உலகத்தில் இருக்கிறார்கள். விபச்சாரமா? அது அவர்களுக்கு தன்னுடைய மனைவி விளங்காது, தன்னுடைய தாய் விளங்காது, தன்னுடைய சாட்சி விளங்காது, தன்னுடைய பிள்ளை விளங்காது, தன்னுடைய பேச்சு விளங்காது. பாவத்திலே விழுந்து விடுவார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு அடுத்ததாக சிறக்கக்கூடிய பாவங்கள் ஒன்றுதான் கொலை. கொலை எல்லாம் சர்வ சாதாரணமாக நடக்கும். அண்மையில பேப்பர்ல பார்த்து செய்தி வந்து, கண்ணியமானவர்களே, கொழும்புல போதைவத்துக்கு அடிமையான சிலர் ஒரு பிள்ளைய கற்பழிச்சிட்டு அந்த பிள்ளைய கழுத்த நெசுக்கி கொண்டு போயிருக்கிறாங்க. காலப்போக்கில் விசாரித்து பார்த்தா போதைவத்துக்கு அடிமையானவர்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விபச்சாரம் சர்வ சாதாரணமாக நடக்கும். அதே போன்று கொலை சர்வ சாதாரணமாக செய்து விடுவார்கள். இன்னைக்கு லீவு காலங்கள்ல, டிப் காலங்கள்ல, அல்லது ஒரு போயா சின்ன வந்தா ஒரு பாக்குக்கு ஒரு வீட்டுக்கு போகலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதாவது ஒரு அறைக்குள்ள மறைந்து செய்யக்கூடிய வேலைகளை பஜார்களையும் கண்ணியமான பாக்குகளையும் பூங்காக்களை செய்து கொண்டிருக்கிறார். விபச்சாரம் அடையாளங்கள் ஒன்று, விபச்சாரம் தலைவிருத்து ஆடும் சொன்னார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளை கூட்டி ஒரு பஜாருக்கு போகலாம், ஒரு பஸ்ல உட்காரலாம், ஒரு பயணத்துக்கு போய் ஒரு வீட்டுக்கு போகலாம். காரணம் என்னண்டா கண்ணியமானவர்களே, விபச்சாரத்துடைய வடிவம் பல அமைப்புகளுக்கு காரணம் என்ன? மனிதர் இந்த பாவனைக்கு அடிமையானார்கள். அவர்களுக்கு எங்க செய்யணும் என்பது சில விடயங்கள் தெரியாதே கண்ணியமானவர்களே. அதனால வெள்ளிரங்கத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஒரு சாதாரணமான ஒரு பாவம் அல்ல கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அபூ தாவூத் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸா ஜனல் அபூது ஹரஜ மின்ஹுல் ஈமான். ஒரு அடியான் விபச்சாரம் செய்யறானா, விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த அடியானுடைய உள்ளத்துல இருந்து ஈமான் பறிக்கப்படும். ஈமான் இல்லாம போகும், ஈமான் அவர்களிடம் இருக்காது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சலாசத்தும் லாயத குருனல் ஜன்னா, மூணு மனிதர்கள் சுவர்க்கமே போக மாட்டார்கள். அவர்கள் ஒரு மனிதர் ஷேகு ஜானி, வயோதிகமாகி பல்லெல்லாம் விழுந்து வயதெல்லாம் போய் இவரா விபச்சாரம் செய்தார் என்று என்ன கூடிய அளவுக்கு ஒரு மனிதர் இருப்பார். ஆனால் அந்த வயதால் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பார். இந்த மனிதர்கள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான் என்று பயங்கரமான எச்சரிக்கை. கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, எனவே சாதாரணமான ஒரு பாவம் அல்ல இந்த விபச்சாரம். விபச்சாரம் என்பது சாதாரணமான ஒரு பாவம் அல்ல. அல்லாஹ்வை கயந்து கொள்ளுங்கள். இப்படியான காரியங்கள் அழுக்கான விடயங்கள் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கின்றோ தௌபா செய்து மீண்டு கொள்ளுங்கள். சில பாவங்களுக்கு தௌபா இருக்கிறது, தௌபா செய்து கொள்ளலாம். ஆனால் சில பாவங்களுக்கு தௌபா செய்ய இயலாது. கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, உதாரணமாக நாங்க என்ன செய்யறோம், ஒரு கடை முதலாளிட்ட என்ன செய்யறோம் தெரியுமா? ஒரு கடை முதலாளி இருக்கிறார், ஒருத்தருக்கு 5 கிலோ சீனி கொடுக்கணும், 4 கிலோ சீனிய கொடுத்துட்டாரு, 1 கிலோ குறைக்க செய்துட்டாரு. ஆனா 3-4 வருஷத்துக்கு பின்னால ஹஜ்ஜிக்கோ உம்ராக்கோ போக்குறாரு, அந்த தவறை விளங்குது. என்ன செய்யறா, எந்த மார்க்கெட்டுக்கு அவருடைய கணக்கை கொடுக்கிறாரு அல்லது 1 கிலோ சீனிய கொடுக்கிறாரு, அது சௌபா முடிஞ்சு. ஆனா கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, ஒரு பிள்ளை இருக்கிறாங்களே, அந்த பிள்ளை விபச்சாரத்துல பிறந்துட்டா, நாங்க எவ்வளவுதான் சௌபா செஞ்சாலும் ஹராத்துல பிறந்த ஒரு பிள்ளை அது ஹலாலாக மாறாது. அந்த பிள்ளைக்கு போகக்கூடிய அதாவது மவாரிசுடைய சொத்துக்கள் ஹராமான சொத்தாக போகும். அந்த பிள்ளையுடைய பேச்சத்துக்கு இருக்கக்கூடிய பெயர் அது பிழையான பொய்யான சாட்சியமாக இருக்கும். அதே போல அந்த பிள்ளைக்கு வழி கொடுக்கின்ற போது கூட பொய் சாட்சியை நாங்கள் வழி கொடுக்கிறோம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், விபச்சாரம் என்பது சாதாரணமான பாவம் அல்ல. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, இன்னல் ஜினா தைனுன், விபச்சாரம் இருக்கிறது அது ஒரு கடன். யார் ஒரு குடும்பத்துல ஒரு விபச்சாரம் செய்யறாங்களோ, அந்த விபச்சாரத்துக்கு ஹஜ்ஜ வாங்க இல்லையோ, மௌத்துக்கு முன்னால ஹஜ்ஜ வாங்க இல்லையோ, மௌத்துக்கு முன்னால சௌபா இல்லாம மௌத்தா போயிட்டாரோ, அவங்கள குடும்பத்துல ஒருவர் அதை நிறைவேற்றுவார் என்ற கருத்த இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, நாங்க விபச்சாரம் செஞ்சுட்டோம்டா, எங்கட பிள்ளைகள், எங்கட சகோதரிகள் அல்லது எங்கட மனைவி ஒரு காலத்துல அதை நிறைவேற்றுவார், நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கும், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே இந்த முன்னால சொன்ன பாவங்கள் இடம்பெறுகின்ற போது அதுக்கு அடுத்ததாக ஒழுக்கம் தளர்த்தப்பட்டா விபச்சாரம் சர்வ சாதாரணமாக நடக்கும் என்ற கருத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, அடுத்து ஏற்படக்கூடிய விளைவுகள்ல ஒன்றுதான், இந்த போதைவத்துக்கு அடிமையானவர்கள் கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு அதாவது பயங்கரமான நோய் ஏற்படும். குறிப்பாக அதாவது புற்றுநோய்கள் ஏற்படும், உதட்டு புற்று, தொண்டை குளிப்புற்று, அதே போல் நுரையீரல் புற்று என்று பல வகையான புற்றுநோய்கள் உருவாகும். புற்றுநோய் இருக்குது, அதுக்கு ஒரு வைத்தியசாலை இருக்குது. ஆனா அந்த வைத்தியசாலைக்கு கொண்டு போறதுக்கு முன்னதான் சிலர்கள் என்ன செய்ய இறந்து விடுகிறார். அது ஒரு பயங்கரமான நோய். அந்த நோய் வந்துட்டா எங்கள்கிட்ட செலவழிக்க பணம் இல்ல, 4 பேர்கிட்ட போயிட்டு கெஞ்சித்தான் வசூல் பண்ணி அந்த வைத்தியத்துக்குரிய செலவுகளை சேர்க்கணும். அப்படியான ஒரு நோய் அல்லாஹ் தாரால் அழுக்கான பாவத்தில் ஈடுபடுகின்ற போது அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, மாரடைப்பு, நெஞ்சி மூச்சு திணற போன்ற நோய்கள் இந்த போதைவத்துக்கு அடிமையானவர்களுக்கு ஏற்படும். கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, ஒரு மனிதர் உதாரணமா சீரியஸ் நோய், அவருக்கு மிகவும் பயங்கரமான நோய் ஏற்பட்டிருக்குது, அரை மனுஷியானத்துல இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு பழையங்கன்னு சொல்லி ஒரு டைம் ஒரு டாக்டர் கொடுத்தா, கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, யாரெல்லாம் போதைவத்துக்கு யாரெல்லாம் போய்த்தலுக்கு அடிமையாக இருக்கிறார்களோ அவங்களுடைய கொடுக்கப்பட்ட கை வீதாக்காரம் குறையும் வைத்து அறிக்கையா இருக்கு.
ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அரை மணித்தியான நேரத்தை விடவும் புகைத்தலுக்கு அடிமையானவருடைய நேரம் அங்கே குறைக்கப்படுகிறது. அவருடைய உயிர் கேள்விக்குறியாக இருக்கும். அன்பான அல்லாஹ்வை நல்லவியார்களே, எனவே இது ஒரு பயங்கரமான பாவம். அடுத்து இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஒன்றுதான், இளமையிலே முதுமை தோற்றம். புகைத்தலுக்கு அடிமையானவர்கள் இளமையிலே முதுமை தோற்றம் உடையவர்களாக அல்லாஹ்வை மாற்றிடுவான். சிறு வயதிலே உதறு கருத்து போகும், பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கும், கண்ணெல்லாம் சிவந்திருக்கும், சின்ன பிள்ளைகள் கூட கிட்ட போக மாட்டார்கள். அப்படியான ஒரு பயங்கரமான பாவம் தான் இந்த புகைத்தல், இந்த போதை வந்து பாவையார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இதனால ஏற்படக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விளைவுகள்ல ஒன்றுதான் ஆண்மை இல்லாம போது. யூதர்களுடைய சதிகள்ல ஒன்றுதான் எங்களுடைய சனத்தொகையை குறைப்பதற்காக வேண்டி இப்படியாப்பட்ட பொருட்களை விநியோகம் செய்யும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான பொருட்களை, இப்படியான பாவமான இந்த புகைத்தலுக்கு, இந்த போதைவசுக்கு யாரெல்லாம் அடிமையா இருக்கிறாங்களோ அவங்களை அணி கேட்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மனைவிட்ட போக மனம் இல்ல, எனக்கு தனிமை இனிமையா இருக்குது, கூட்டாளி கொடியுமாற நேரத்தை கழிக்கிறது இனிமையா இருக்குது என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை பிள்ளைகளை பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பா இருக்குது. 6 மணிக்கு பின்னால அதாவது எங்களை பிள்ளைகளை வெளியே அனுப்பாதீங்க. கிரவுண்டுகளுக்கு விளையாட போறாங்கல்ல, விளையாட போட்டும் விளையாட்டை பார்க்கக்கூடிய பார்வையாளராக எங்களை பிள்ளைய அனுப்பாதீங்க. பார்வையாளர்கள் நிறைய பேர் அப்படியான பாவங்களை கொலைட்டு வராங்க. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருங்க. பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்த எல்லோரும் பொறுப்புதாரியாரீங்க. ஒரு ஒரு தகப்பன் இருக்கிறார், அந்த தகப்பனுக்கு 2 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கொண்டா நாங்க எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும். ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை, 2 பிள்ளை இருக்குதுண்டா. கண்ணியமானவர்களை, இந்த 2 பிள்ளைய 2 உம்மத்தாக பாருங்க, 2 சமூகமாக பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க ஒரு பிரார்த்தனை, எங்கட உம்மத்தை போல நினைச்சாங்க கண்ணியமானவர்கள். எனவே இந்த 2 பிள்ளையும் உம்மத்தாக நினைங்க. அல்லாஹ் தந்த அமானிதமாக நினைங்க. மேலும் விசாலமாக இந்த பொறுப்படுத்தா, 20 வருஷத்துக்கு பின்னால நான் வளர்க்கக்கூடிய ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை, யாரோ ஒத்தர்ற மனைவியை நான் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன், யாரோ எந்தோ ஒரு பொம்பளைக்கு ஒரு கணவரை நான் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, இன்னும் கொஞ்சம் மேலே சென்றா 20 வருஷத்துக்கு பின்னால ஒரு பிறக்கக்கூடிய ஒரு பிள்ளையுடைய தாயை நான் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன், ஒரு தகப்பை நான் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். இப்படி ஒவ்வொருவரும் யோசித்தா கண்ணியமானவர்களே, ஒரு தந்தை மௌத்தாகிறாரே, கணவன் அனுமதி இல்லாம இவர்ற பிள்ளை தானே இந்த ஜனாதாவை பார்க்க வர முடியாது. எனவே அன்பான அல்லாஹ்வு நல்லடியார்களே, பிள்ளைகளுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனப்படுங்க. மிக முக்கியமான ஒரு விடயம் பிள்ளைகளை பராமரிக்கிறது. பிள்ளைகளை பெறலாம், ஆனால் அதை சரியான முறையிலே பார்க்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வு நல்லடியார்களே, பலருக்கு பலவிதமான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறான். அதாவது சாதாரண ஒரு வாலிபர் இருக்கிறாரே, அவருக்கு சில பொறுப்புகள், திருமணம் முடிச்சதுக்கு பின்னால தான் ஒரு கணவன் கணவனுடைய பொறுப்பு இருக்குது, மனைவிக்குரிய பொறுப்பு இருக்குது, பிள்ளை கூட்டியாக அதுக்குரிய பொறுப்பு இருக்குது, சில வேலைகள்ல பாடசாலைகள், சொகுதிகள், பள்ளி நிர்வாகங்கள், வைத்துமால் வைத்துக்கால் பல பொறுப்புகள் காட்டப்படும். ஆனா இந்த பொறுப்புகள் எல்லாம் சரியாக செய்யணும், பிள்ளைகள் எல்லாம் வளர்க்கப்படணும். ஆனா இங்கு பிள்ளைகளாம் துரதிருஷ்டமாக பிள்ளைகள் எல்லாம் வளருகின்றார்கள், பிள்ளைகள் எல்லாம் வளர்கின்றார்கள். வீட்டுல என்ன செய்யறது, ஓ நான் வளருது, வீட்டுல பள்ளி வளருது, பூனை வளருது, நாய் வளருது, அத போல எங்க பிள்ளைகளும் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க, வளர்க்கப்படையில. அண்மையில முக்கியமான ஒரு ஆலிம் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தாரு. கண்ணியமானவர்களே, அந்த மாப்பிள்ளை கேட்டாங்க, எங்க மகன் உங்களோட வாப்பா? அந்த மகன் மாப்பிள்ளை சொன்னாரு, எங்களோட வாப்பா 15 வருஷமா வெளிநாட்டுலன்னு சொன்னாங்க. அந்த அதர சொன்னாரு, அந்த பிள்ளை வளர்ந்திருக்குதா, வளர்க்கப்பட்டிருக்குதா? கண்ணியமான அல்லாஹ்வு நல்லடியார்களே, இங்க என்ன நடக்குது, பிள்ளைகளை நாங்க வளர்க்க இல்ல, பிள்ளைகளை நாங்க வளர்க்க இல்ல, பிள்ளைகள் வளருகின்றார்கள். அழகான ஒரு உதாரணத்தை சொல்லலாம், இறைச்சி கடைக்கு தானே, இறைச்சி கடை பக்கத்துல போனா பூனைகள் நாய்கள் நிறைய இருக்கு, பூனைகள் நாய்கள் நிறைய இருக்கும். நீங்க பாருங்க, அந்த நாய் எல்லாம் நிறைய இருக்கும். நாங்க மொட்பைக்குல 1 கிலோ இறைச்சி வாங்கிட்டு வாரோம், தச்சையில அந்த இறைச்சி கீழே விழுந்துட்டுடா, நாய் நினைக்கும், நினையாத புறத்தால் அல்லாஹ் எனக்கு உணவை தந்துட்டான் சொல்லி அந்த பார்த்தல் அப்படியே நான் குனியறதுக்கு முன்னுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். ஆனா இன்னும் ஒரு நாய் இருக்குது, நாங்க பயிற்சி வைக்கப்பட்ட நாய், ஒரு முயல் அண்டையோ அல்லது ஏனைய மிருகம் அண்டையோ வேட்டையாடு அப்படியே கவ்வி கொண்டு தருகிறது. இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விரச்ச தூக்கிட்டு போன நாய் காற்று நாய், வளர்க்கப்படாத நாய், ஆனா அது பயிற்றுவிக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட நாய். மிருகம்தான் 7-8 முறை கழுவணும், அறுவறுப்பான மிருகம்தான், நஜீசு தான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மிருகத்துக்கு கூட வித்தியாசம் இருக்குண்டா? 6 அறிவு கூடுதலா, 1 அறிவு கூடுதலாக கொடுக்கப்பட்ட எங்களுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகள் வளர்க்கிற விஷயத்துல அனைவரும் கவனம் செலுத்துங்க. இன்றைக்கு ஒரு பிள்ளை தவறு செய்திருந்தா காரணம் பெற்றோர்கள் தான். நிறைய பேர் சொல்ற காரணம், ஏந்த பிள்ளை எனக்கு துரோகம் செஞ்சுட்டு, உங்களோட பிள்ளை உங்களுக்கு துரோகம் செய்யல, நீங்கள் பிள்ளைகளுக்கு துரோகம் செஞ்சுட்டீங்க. பிள்ளைகளை வளர்க்க இல்ல, ஒரு நேரம் பள்ளிக்கு வர வழிய காட்ட இல்ல, சொல்லக்கூடிய முறைய காட்ட இல்ல, நாங்க தாயா இருக்கிறோம், ஆனா அந்த தாயை எங்கட பிள்ளைய உருவாக்க இல்ல, நாங்க ஆலிமா இருக்கிறோம், எங்களை பிள்ளைய ஆலிமா உருவாக்க இல்ல, நாங்க ஒரு சிறந்த ஒரு சமூக சேவகரா இருக்கிறோம், ஆனா எங்கட பிள்ளைய சமூக சேவகரா உருவாக்க இல்ல. எனவே பொறுப்பு இந்த விஷயத்துல யாரும் நீங்க விட முடியாது. நாளை மறுமையில அல்லாஹ் எல்லா பொறுப்புகளை விசாரிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஃபாவில் மரே இஸ்மன் ஐயுகையமையூத், பாவத்தால் ஒரு பாவம் ஒரு மனிதனுக்கு போதும் அணுங்கி போவதுக்கு அல்லாவிடத்துல. அதுல ஒரு பாவம் தான், யாருக்கெல்லாம் நம்ம செலவழிக்கிறோமோ, எங்களை செலவுக்குள்ள உள்ள மக்களை நல்ல முறையில வளர்க்காம அவங்கள அநியாயத்துல போட்டு விடுவது, அவங்களுக்கு நல்ல வழிய காட்டாம விட்டு விடுவது, இந்த பாவம் இருக்கிறே, இந்த ஒண்ணு போதும் அல்லாவிடத்துல நாங்க நரகத்தை தேடிக்கொள்றதுக்கு நவுது பில்லா அல்லாஹ் பாதுகாக்கும். அன்பான அல்லாஹ் நல்லே, பிள்ளைகள் அல்லாஹ் தந்திருக்கிறான் அமானிதமாக, அது அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு கிஃப்ட். எனவே இதை சரியான முறையில நாங்க பயன்படுத்தலன்னா நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ் எங்களுக்கு விசாரிப்பான். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இதனால ஏற்படக்கூடிய இப்படியான நிறைய விளைவுகள் இருக்கிறது. இந்த விளைவுகள்ல இருந்து நாங்க என்ன செய்யணும், கண்ணியமானவர்கள் எங்களை பாதுகாக்கணும் இருந்தா, இந்த பாவத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் அணுகி அவங்களை அதுல இருந்து கலட்டும். ஆனா இதை உடனே கலட்டி எடுப்பது மிகவும் சிரமமான காரியம். ஆனால் அந்த பிள்ளைகளுடைய போக்குகளை கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி, அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஹதீஸ் சொல்லி, நல்ல ஒரு மாஹோல்ல அந்த பிள்ளைகளுடைய நண்பர்களை கொஞ்சம் வேறுபடுத்தி, வரவாறு இழக்கக்கூடிய சூழல்களை கொஞ்சம் வேறுபடுத்தி, அவர்கள் ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பாக இருக்கு. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அதால வரக்கூடிய இன்னும் ஒரு பயங்கரமான விளைவு தான், அதாவது எங்களுடைய ஆண்மைய இல்ல மாத்திர. இன்றைக்கு முஸ்லீம்களுடைய சனத்தொகை எல்லா இடத்திலும் கூடிக்கொண்டு வருகிறது. இந்த சனத்தொகையை வீழ்த்துறதுக்கு ஒரு காரணம் தான் இந்த புகைப்படம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சர்வதேசம் கூட இதுக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்கிறது, விற்கலாம், உண்மையை சொல்லி விற்கலாம், இது கெடுதி, இது நஞ்சி, இது தீங்குன்னு சொல்லி விற்கலாம். ஆனா தீங்குன்னு சொல்லி கூட எங்க சமுதாயம் இதுல நீ விழுகுறாங்கண்டா, நாங்க கொஞ்சம் யோசிக்கோம். ஒரு பால் கோப்பை கொண்டு வராங்க, இதுல கொஞ்சம் நஞ்சு இருக்குது, ஒரு டொட் நஞ்சு விட்டு இருக்குது, நாங்க குடிப்போமா? ஒரு பண்டு விழுந்து இருக்குது, ஒரு பூஜ்ஜி விழுந்து இருக்கு, நான் குடிப்போமா? அத போலதான் புகைத்தல் பாவனை. கம்பெனியே சொல்லுது இது நஞ்சு, இது புற்றுநோய் உண்டாக்கும், உங்களோட ஆயுள குறைக்கும், 50,000 மக்கள் சாவுறாங்க என்று சொல்லி கூட நாம பாவிக்கிறோம் என்றா, கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, எங்களுக்குரிய புத்தி இருக்கிறே, அதை நாங்க சரியா பயன்படுத்தல என்பதுதான் அர்த்தமாக இருக்கு. ஒரு ஹதீஸ் அவருடைய சிந்தனை கொள்கிறேன், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், எல்லோரும் கொஞ்சம் ஆழமாக கவனத்தை செலுத்துங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், என்னுடைய வாழ்க்கையில வரணும், உங்களுடைய வாழ்க்கையில வரணும், இந்த செய்தி யாருக்கெல்லாம் கிடைச்சதோ அவங்கள வாழ்க்கையிலே வரணும் என்பதற்கு அவன் சொல்கிறேன். முஸ்லிம் கிரந்தத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, அந்த ஹதீஸுக்கு 2 குர்ஆன் வசனத்தை உள்ளடக்கி சொல்றாங்க. அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹு தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையை தவிர வேறொன்றையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான், நல்லத மட்டும் அல்லாஹ் கபூல் செய்வான். அவங்களுக்கு ஏவாத ஒன்று எங்களுக்கு ஏவப்படல, நபிமார்கள் ஈமானால் முந்தியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சில விடயங்கள்ல ஒன்று அல்லாஹ் எங்களுக்கும் தந்திருக்கிறான் என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இரண்டு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினார்கள். யா ஐயுஹர் ருஸுல் குலூ மின் தய்யிபாதி வஅமலூ ஸாலிஹா. ரசூல்மார்களே, ஹலாலான உணவை சாப்பிடுங்க, நல்ல அமல் செய்யுங்க. மோமின்களுக்கு அல்லாஹ் கட்டுகிறான், யா ஐயுஹல்லதீனா ஆமனூ குலூ மின் தய்யிபாதி மா ரஸக்னாகும். ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியதுல நல்லதை சாப்பிடுங்க. இந்த ஹதீஸ்ல மூணு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்று, ரசூல்மார்கள் நபிமார்களுக்கு ஏவியதை அல்லாஹ் எங்களுக்கு ஏவுறான், அதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். ஹலாலான சம்பாத்தியம், நல்ல சம்பாத்தியம், நல்ல சம்பாத்தியத்தால் நாங்க வளர்க்கப்படணும். நல்ல சம்பாத்தியத்தால் வளர்க்கப்பட்டால் அடுத்தது நாங்க ஹலாலான உழைப்பு வந்துட்டால் அதிகமாக அமல் செய்யலாம். இரண்டாவது, அமல் செய்யலாம், அமலுடைய பிரதிபல அந்த உலகத்திலேயும் மறுமையிலும் காணலாம். இதுதான் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய முக்கியமான மூன்று விடயங்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க ஒரு பொருள் எடுத்தா அதுல ரெண்டு சைட்டை பார்க்கலாம். எங்கட கண் இருக்குது, கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, அது ரெண்டு சைட், ஒன்னு நன்மை ஒன்னு தீமை. ஒத்த தாயை பார்க்கிற விதம் வித்தியாசம், தன்னை மகனை பார்க்கிற விதம் வித்தியாசம், தன்னுடைய மகளை பார்க்கிற விதம் வித்தியாசம், ஆய்வை பார்க்கிற விதம் வித்தியாசம், ஒரு பொருளை பார்க்கிற விதம் வித்தியாசம். எனவே கண்ணியமானவர்களே, இரண்டு சைட் இருக்குது, நாங்க எதுக்கில பயன்படுத்துறோம்? அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்க உட்கொள்ளக்கூடிய அல்லாஹ் தந்த நியமத், இந்த நியமத்தை பயன்படுத்துவதற்கு நாங்க உட்கொள்ளக்கூடிய உணவா இருக்கா, இதா இருந்தாலும் இது ஹலாலா ஹராமா என்பதை முதலாவது பார்ப்போம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகைத்தல் என்பது மிக பயங்கரமான ஒரு விளைவு, போதைவத்து என்பது மிக பயங்கரமான ஒரு விளைவு. எனவே ஹராம் உள்ள போனா எங்களுக்கு இருந்து நல்லது வெளியே வரா. ஹதீஸ்ல சொல்லப்பட்டதை போன்ற நல்லது போனாதான் நல்லது வெளிவரும். ஹராமான ஒருவர் மதுபானம் குடிக்கிறார், மதுபானம் குடிக்கிற ஒருவர் நாவால சிக்கு வருமா, வெளியே குர்ஆன் திலாவத்து வருமா, தஸ்பீஹ் வருமா. ஹலால் போனா ஹலால் வெளியே வரும், நல்லது போனாத்தான் நல்லது வெளியே வரும். கண்ணியமானவர்களே, எனவே இந்த உடம்புக்கு நல்லதை கொடுத்தா நல்லதை ஏற்படுத்தலாம். ஒரு அடிப்படையை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். எந்த பிள்ளையும் கெட்ட விஷயம் பேச இல்ல, கேட்ட விஷயத்தை பேசக்கூடியவர்கள். எங்களோட குழந்தை ஒரு அருவறுப்பான கெட்ட விஷயத்த பேசுதா, வீட்டுல வாப்பா உமா ஏதாவது அருவறுப்பான விஷயத்தை பேசி இருக்கிறாங்க, அந்த புள்ள கேட்டுட்டு பேசுது, கேட்ட விஷயத்த பேசுது, கெட்ட விஷயம் பேச இல்ல, எங்கேயே இருந்து பழகிட்டு வந்து பேசுது. அன்பான அல்லாஹ்வு நல்லடியார்களே, எனவே எங்களுடைய நடத்தைகள் மோசமாக இருந்தா, எங்களுடைய வெளிப்பாடுகள் மோசமாக இருந்தா நல்லதை எதிர்பார்க்கலாம். ஹலால் போனால்தான் ஹலால் வெளியே வரும். எங்களோட உடம்பு கூட அறாத்தால் வளர்க்கப்பட்டால் இந்த உடம்பு அல்லாஹ் நரகத்துக்குரிய உடம்பாக ஆக்கிடுவான். இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கையே வீணாகி போயிடும். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இது தலையிலே சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு அடுத்த விடயம், இதுல இருந்து நாம விலகணுமா இருந்தா சில காரணங்களை எங்களுக்கு சொல்லலாம். முதலாவது, இதுல இருந்து விடுபடுறதுக்கு நாம செய்யக்கூடியது எங்களுடைய மார்க்கத்தை நாம முற்படுத்தும். இந்த உலகத்துக்காக வேண்டி அல்ல நாம வாழ்வதை, மறுமைக்காக கண்ணீர் வடிப்போம் படைத்த ரப்புக்காக, படைப்பினங்களுக்காக அல்ல, கண்ணீர் வடிப்போம் உலகத்துக்காக அல்ல, மறுமைக்காக வாழுவோம், உலகத்துக்காக அல்ல, மறுமைக்காக. கண்ணியமானவர்களே, அழுவோம், இங்க உள்ள பேப்பரை பார்த்து அல்ல, கற்பனை கதைகளை பார்த்து அல்ல, அல்லாஹ்வுடைய கலாம் அழுவதற்கு தகுதியான ஏறி குர்ஆனை பார்த்து அழுவோம். எனவே கண்ணியமானவர்களே, எனவே முதலாவது இதை விடணுமா இருந்தா எங்கட மார்க்கத்தை நாம் முற்படுத்தோம். சரியத்தில் இது அறமாக்கப்பட்டிருக்கிறது, சரியத் வன்மையாக கண்டிக்கிறது. எனவே ரசூல்மார்களுக்கு ஏவிய ஒரு விடயத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஏவிருக்கிறான், அலால நல்லதை உட்கொள்ள சொல்லி என்று முதலாவது நாங்க என்ன செய்யணும் கண்ணியமானவர்களே, நிறைய அர்த்தமுப்படுத்தும். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல்குர்ஆன் சொல்றான், யார் துன்யாவுடைய வாழ்க்கையை தெரிவிச்சுக்கிறாங்களோ, துன்யாவுக்காக வேண்டி தான் வாழ்றாங்க, துன்யாவுலதான் இன்பம் எல்லாம், பணமா சம்பாதிக்கிறார் துனியாவுக்காக வேண்டி, மறுமைக்காக ஒன்றுமே இல்லை. கனிமானவர்கள் வயிற்றுல உள்ள புள்ள பிறக்கிற பேச்சுக்குள்ள எல்லாருக்கும் வீடு கட்டி போட்டு இருக்கிறாரு. ஆனா கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவர கபருக்கு ஒன்று செஞ்சு வச்சு இல்ல, நாளை மறுமையில் இவர கபருக்கு வாரத்துக்கு ஒன்று செஞ்சு வச்சு இல்ல, இந்த உலகத்துக்கு அவர்கிட்டான். சொல்லலாக அழைவுடைய காலங்கள்ல பில்டிங் இருக்க இல்ல, பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்க இல்ல, ஆனா மக்கள் வளர்ந்திருந்தாங்க. மலக்குமாருடைய உதவி இறங்குற அளவுக்கு பள்ளியுடையமாக உள்ளது, கொரானாயத்து இறங்கி திருத்துற அளவுக்கு ஒவ்வொரு வீட்டுடையமாக இருந்துச்சு. கண்ணியமான அல்லாஹ் நல்லே, இந்த பில்டிங் வளர்ந்திருக்குது, ஊர் வளர்ந்திருக்குது, நாடு வளர்ந்திருக்குது, ஆனா மனிதர்கள் வளர இல்ல. இதுதான் உண்மையா அன்பான அல்லாஹ் நன்றிக்கு. நாங்க பாக்குறோம் பேப்பர்ல அப்பாவால் பேச்சி துஷ்பிரயோகம், பெற்ற வாப்பாவால் பிள்ளை துஷ்பிரயோகம் பாக்குறோமா இல்லையா? இது மனித உலகமா மிருக உலகமா? மிருகம் தான் இப்படியான வேலைகளை செய்யும் அன்பான அல்லாஹுவை நல்லே. எனவே நாங்க முதலாவது சரியாக முற்படுத்தணும், நாங்க வாழ்வது அல்லாஹுக்காக. யார் துன்யாவுக்காக மட்டும் வாழ்றாங்களோ, தன்னுடைய ஆசையே இந்த உலகத்துல தீர்த்து கொள்றாங்களோ, நாளைய மறுமையில சுவர்க்க மானாமணியாளர் வாழ்றாங்களோ, கண்ணியமானவர்கள் அல்லாஹ் சொல்கிறான் அவங்களை தங்குமிடம் நரகங்கள் சொல்கிறான். அதே வசனத்தில் சொல்றான், யார் இன்னும் ஒரு மனிதன் நாளைய கயாமத்து நாள்ல அல்லாவுக்கு முன்னால் நிற்கணும், அல்லாவுடைய விசாரணை கடுமையா இருக்கும், எந்த சரகியமா பண்ணக்கூடியவர் இருக்க மாட்டார், அல்லாஹ் என்ன நேருக்கு நேரில் விசாரிப்பான், அல்லாஹ் சந்த உறுப்பு, அல்லாவுடைய அந்த உறுப்புகளை நான் எந்த முறையில பயன்படுத்தணும் என்பதை நினைச்சு இந்த உலகத்துல வாழ்றாங்களோ அவருக்கு அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் ஒதுங்குடன் சுவருக்கும் அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, நீதிமன்றத்துக்கு முன்னால நிற்பது கேவலம் அல்ல, ஒரு தப்பு தவற செஞ்சு போட்டு நிர்வாகத்துக்கு முன்னால நிற்பது கேவலம் அல்ல, ஒரு தப்பு தவற செஞ்சு போட்டு வாப்பாவுக்கு முன்னால நிற்பது கேவலம் அல்ல, ஆனா தப்பு தவற செஞ்சு போட்டு தௌபா இல்லாம நானும் நீங்களும் எந்த முகத்தோட அல்லாஹ்வை சந்திக்கிற அன்பான அல்லாஹ் நல்லவியார்களே, அல்லாஹ் பசுத்த அல்குர்ஆன் சொல்கிறான், அல்லாஹ் பயந்தான் அல்லாஹ் இரண்டு சுவர்த்தங்களை தாரான் சுபஹான் அல்லாஹ்.
وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ.
யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்றாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு இரண்டு சுவர்க்கங்கள் கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை பயப்படாத வாழ்க்கை வாழ்க்கை இல்லை, அல்லாஹ்வை பயப்படாத வாழ்க்கை வாழ்க்கை இல்லை. கண்ணியமானவர்களே, எங்களை உயிர் போனா அல்லாஹ்க்கு முன்னால நாங்க நிற்போம், இதை நினைச்சு எங்களுடைய வாழ்க்கையை நான் அமைச்சு கொண்டா நிச்சயமாக வெற்றி எங்களுக்கு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கோனும் இந்த பயத்தோட யாரெல்லாம் வாழ்றாங்களோ அல்லாஹ் அந்த பயத்துக்கு அவன் இரண்டு சுவர்க்கங்களை கொடுக்கிறான். சுப்ஹான் அல்லாஹ். இந்த சமூகத்துல சில மக்கள் சொல்லுவாங்க, பழகிட்டோம் எங்களுக்கு விட்டுக் கொள்ளேலா, புகைத்தலுக்கு நாம பழகிட்டோம் எங்களுக்கு விட்டுக் கொள்ளேலா, போதைக்கு அடிமையாகிட்டோம் விட்டுக் கொள்ளேலான்னு சொல்லுவாங்க. அன்பான அல்லாஹு நல்லடியார்களே, சஹாபாக்கள் அவங்களுடைய ஒரு சொத்தாக மதுபான விருந்து, அவங்க பிறந்திருக்கும் போது ஹலால், அதுக்கு பின்னால்தான் நல்லா ஹராமாக்கினான். குர்ஆன் ஆயத்துக்கு 4617 ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்குது. அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதுபானத்தை பங்கிட்டுக் கொண்டிருக்கிறார். உடனே ஒரு மனிதன் சொல்கிறார், மதுபானம் ஹராமாக்கப்பட்டு, கண்ணியமானவர்களே மதுபானத்தை கொட்டினாங்க, அது ஜரத்தி சிகத்தில் மதீனா, பாலைவன மண் மதீனாவிலே அது ஒரு ஆறாக ஓடியதாக புகாரி கிதாபிலே ஹதீஸ் பதிக்கப்பட்டது. கேட்டார்கள், கட்டுப்பட்டார்கள். இதுதான் சரியா? கண்ணியமானவர்கள் கேள்வி கேட்க இல்லை, மார்க்கம் சொல்லிட்டுதான் கட்டுப்பட்டார். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் சில மக்கள் சொல்லுவாங்க, நாங்க பழகிட்டோ விட்டுக் கொள்ளலாம். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இதெல்லாம் போய் காட்டு, இந்த காத்திருக்கிறே அல்லாட்ட சொல்லி தப்பேலாம். உதாரணமாக ஒரு பிள்ளை இருக்கிறார், 20 வயதுல அந்த தப்பான பழக்கத்துக்கு பழகிட்டாரு, 21வது வயதுல ஏதாவது ஒரு நல்ல ஒரு சும்மாக்கு போய் உட்கார்ந்தா அதை ஹராமுன்னு சொல்லி விளங்கிடுவாரு, தெளிவாகவே விளங்கிடுவாரு. ஆனா அதுக்கு பின்னாலையும் அவர் நீடிச்சாருண்டா, அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறது அல்லாஹ் கரத்துல இருக்கு கண்ணியமானவர்களே, அது அல்லாட சம்பந்தப்பட்டது. எனவே எங்களுக்கு தெளிவு ஒன்று கிடைக்கி விட்டா அதில் நாம் நீங்கிக் கொள்ளணும். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிற கண்ணியமானவர்கள், நாங்கள் எல்லாம் பரம்பரை பரம்பரையா முஸ்லீம் இஸ்லாம் மார்க்கத்துல உள்ளவங்க, ஆனா அண்மையில ஒருத்தர் நெகட்டிவ் ஸ்டீபன் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய பேரை யூசுப் இஸ்லாமாக மாற்றிக்கொண்டார். அவர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் ஒரு லெட்டர் எழுதினார் முஸ்லீம் சமுதாயத்துக்கு. அவர் சொல்லுறார், நான் தொடாத பெண் இல்லை. அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கை விபச்சாரத்திலேயே கலந்திருந்தது. தொடர்ந்து அவர் சொல்றார், நான் குடிக்காத மதுபானம் இல்லை. அவர் குடிக்காத மதுபானமே இல்லை. எந்த அளவு அவர் சொல்றாரு, நான் குடிச்சி நீங்கிறதுக்கு பின்னால மண்டிய வைப்பேன். இந்த மண்டியோட கலந்து குடிக்கிறதுக்கு எனக்கு பின்னால ஒரு கூட்டம் இருந்துச்சு. நான் பாதிக்காத போதை வத்து இல்லை. எல்லா போதை வத்து பாவம் சேர்க்கிறாரு. ஆனா அவர் இறுதியில் ஒரு விஷயத்தை சொல்றாரு, நீண்ட ஒரு கடிதம் நேரம் சென்று விட்டது கண்ணியமானவர்களே. அவர் சொல்றாரு, எப்போது ஈமான் எனக்கு வந்துச்சோ, அல்லாஹ்வுடைய பயம் எனக்கு வந்துச்சோ, அப்போது இதெல்லாம் விடுவது எனக்கு கஷ்டமாக இருக்கவில்லை. இஸ்லாத்திலே புரட்டவில்லை, இடையிலே கிடைத்த மார்க்கம். ஆனால் அவர் அல்லாஹ்வுக்கு அவன் எதையும் விட்டார். கண்ணியமான அல்லாஹ்வை நல்லடியார்களே, எனவே எங்களுக்கு கொண்டு ஹராம் தெளிவுபடுத்தப்பட்டதுக்கு பின்னால நாங்க அதுல நீடிச்சா நாங்க அல்லாட்ட ஜவாபு சொல்ல வேண்டி வரும். எனவே கண்ணியமானவர்களே, சஹாபாக்களை வரலாறு முன்னுதாரணமாக எடுத்து நாங்க எங்களை தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்த இரண்டாவது விஷயம், அதை விடோணுமாக இருந்தா நாங்க எல்லாரும் மௌத்த பத்தி யோசிப்போம். எங்களுக்கு ஒரு முடிவுக்குது, எங்களுக்கு ஒரு முடிவுக்குது. அந்த மௌத்த பார்த்து எல்லாரும் கொரோனாப்படும். இப்படி ஒரு மௌத்து எங்களுக்கு வேணுமே என்று எல்லாரும் கவலைப்படக்கூடிய அமைப்புல எங்கட மௌத்து இருக்கணும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்கள், அல்குருவான்ல சில சத்தியங்களை சொல்லிவிட்டு ஒரு உண்மையை சொல்றான். சத்தியமாக அந்த நப்சை செவ்வையாக்கி அல்லாஹ் மீது சத்தியமாக நல்லது கெட்டது ரெண்டு சைட்டையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். யார் இந்த ஆன்மாவை நல்ல முறையில வச்சு கொண்டாங்களோ, இந்த உள்ளத்துல நல்ல சுமந்து கொண்டாங்களோ, அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள். இதனாக அல்லாஹ் வெற்றி பெற்று விட்டான்னு சொல்றார். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால யார் இந்த ஆன்மாவை பாவத்துல புதைக்கிட்டாரோ அவரோட வாழ்க்கை நாசம்தான், அவரோட வாழ்க்கை இழிவே இழிவுதான் என்றுலாம் பொருவான சொல்லி பார்க்கிறாங்க. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே உள்ளத்தை பரிசுத்தமாக வைப்போம். மௌத்துடைய சிந்தனையை நாங்க நினைப்போம். ஒரு மனிதர் மதுபானம் மறந்துறாரு, ஈமான் இல்ல. விபச்சாரம் செய்யறாரு, ஈமான் செலுத்தப்படுகிறது. ஒருத்தர் மதுபானம் குடிக்கிறாரு, போதை வஸ்தோடு இருக்கிறாரு, அந்த சூடு அவர உடம்பை விட்டு தனியும் இல்ல. அந்த சூடு தனியத்துக்கு முன்னால அவர் மௌத்தாகிட்டார் என்றால் ஈமான் இல்லாமல் மௌத்தாங்க. ஈமான் இல்லாத நிலைமையில் எங்கட உயிர் பிரிஞ்சுவிட கூடாது என்பதற்காக இந்த பாவத்தை விட்டு விலகிறீங்க. கடிமான அல்லாஹ் நல்லடியார்களே, அடுத்த விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, சில விஷயங்கள் எவ்வளவுதான் பயன் செய்தாலும் வாழ்க்கையில பிரதிபலிப்பு ஏற்படுது. மிகவும் சில விஷயங்களை செய்து காட்டல வரை மகாரங்கம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த புகைத்தலால போதை வசால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய வைத்திய பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு நிறைய ஸ்கூல்களில் கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நிறைய இடங்களை பயான் செஞ்சு நிறைய பிள்ளைகளை லீவ் காலங்கள்ல திப்பிட்டு போறான். உடனே காட்டு முகம் குடைஞ்சி, மூக்கு குடைஞ்சி, எவ்வளவு அழகான தோற்றம், ஆனா அதாவது பயங்கரமான ஒரு நோயால பீடிக்கப்பட்டு அவங்க பார்க்கல அசிங்கமாக இருக்க. லீவு காலங்கள்ல இவங்களை கூட்டி கொண்டு காட்டுங்க. நிச்சயமாக அந்த சமுதாயம் பார்க்கின்ற போது கூட மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த விஷயத்துல கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த இன்னொரு விஷயம், புத்தி படக்கூடிய விஷயம், எல்லாரும் ஆழமாக உள்ளத்துல பதிய வைங்க. இந்த புகைத்தலுக்கு அடிமையானவர்கள், போதை வசத்துக்கு அடிமையானவர்கள் கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, வாழ்ற போது அசிங்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. கையில தேன், கழுத்துல தேன், அங்கட ஹாஸ்பிட்டலுக்கு போனா நோயாளிகள் வெளியில போக விடாமத்தான் சேனை போட்டு வச்சிருப்பாங்க. அழகான வாலிபர்கள் பார்க்கல அசிங்கமான சேலை கையில கழுத்துல போட்டுக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த அழகு எங்களுக்கு அழகு கிரீமால் பவுடரால் அல்ல. அல்லாஹ் எங்களுக்கு அழக தந்திருக்கிறார். இந்த ஆன்மாவை பரிசுத்தமா வச்சா அதை விட பெரிய அழகு பேர் உண்டு இந்த உலகத்துல இல்ல. இந்த உலக உள்ளத்தை அழக வச்சியா அதுதான் அல்லாஹுக்கு விருப்பமான அழகு. எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, விடுவோம் அல்லாஹுக்காக. இறுதியா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கொத்துபாவை நிறைவு கொடுங்க. நியமன் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்தந்த பாவத்துல யாரெல்லாம் குவிடிக்கப்பட்டிருக்கிறீங்களோ சௌபா செஞ்சு கொள்ளுங்க, நிச்சயவாத செஞ்சு கொள்ளுங்க. சமூகத்தில் உள்ள பொறுப்புதாரிகளே, இப்படிப்பட்ட பிள்ளைகளை இனங்கண்டா பொறுப்புதாரிகள் சொல்லி அவங்களை நீங்க திருத்தத்துக்குரிய வழிகளை கையாளுங்க. இன்னைக்கு பாடசாலையில போய் பாருங்க, யாரு படிக்கிறாங்கன்னு கேட்டா பெண் பிள்ளைகள் தான் படிக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளைகள் படிக்கிறாங்க இல்ல. காரணம் என்னன்னு கேட்டா இப்படி எஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க போதை வசக்கு புகைத்தலுக்கு. கனியமான அல்லாஹ் நல்லே, நிறைய இடங்கள்ல பாக்குறோம் தன்னுடைய ஒரே வயிற்றுக்குள்ள இருந்து பிழிந்த பிள்ளை, ஒரே வயிற்றுக்கு இருந்து வந்த நானா தங்கச்சி, நானாவால தங்கச்சி புள்ள கிடைக்க வைக்கிற நிலைமைகள் நாம பாக்குறோம். இதுக்கு அடிமையானா நான் ஆரம்பத்துல சொன்னதை போன்று ஒழுக்கம் கலத்தப்படும், ஒழுக்கம் கலத்தப்பட்டா தன்னுடைய சகோதரி என்று வழங்காது. எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, பொறுப்புதாரிகளே, இப்படிப்பட்ட விடயங்களை விம்பர்ல நிறைய விடயம் இருக்குது சொல்ல ஏலா, விம்பர் இருக்கிற ஒரு கண்ணியமான இடம், அதை பாதுகாக்கணும். பொதுவான இடங்கள்ல சில நிகழ்ச்சிகளை வைச்சா அந்த இடத்துக்கு எல்லாரும் வரமாட்டாங்க, ஆனா இப்படியான இடங்கள் இப்படியான விஷயத்தை பேசுவோம் என்றா நீங்க மன்னிக்கணும். கனிமனவர் சில வேலை அதுக்கு அடிமையானவர்கள் இருந்தா இருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா எங்களுடைய சமுதாயத்தை பாதுகாக்கணும். நாளைய கயாமத்துல நாங்க எல்லாம் தோற்க போகணும். இந்த அருவறுப்பான சின்ன சின்ன காரியங்களை செஞ்சு எங்களுடைய உடம்ப நரகத்துக்கு கொடுத்து விட கூடாது. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா எங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையாக, உங்களுடைய பொறுப்புகளை சரியான ஒரு நிறைவேற்றக்கூடிய பொறுப்புதாரிகளாக இன்னையும் உங்களை கபூசிக் கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய இளைய சமுதாயங்கள், அதாவது உயிர் நாடு யா அல்லா, இந்த வாலிபர்கள் உயிர் நாடு யா அல்லா, சமூகத்தின் முது எலும்பு யா அல்லா, எதிர்காலத்தில் சமூகத்தின் தலைவர்கள் யா அல்லா, இவர்களை நல்ல முறையை உருவாக்கி தருவாயாக. யா அல்லா, போதை வத்து புகைத்தல் பாவனை அனைவரையும் பாதுகாத்திருவாயாக. யா அல்லா, என்னென்ன விபரீதங்கள் இருக்குதோ எல்லா விபரீதத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்திருவாயாக. யா அல்லா, இதனுடைய ஏற்படக்கூடிய விளைவுகளை கண் முன்னுக்கு காட்டி தந்திருக்கிறாய் யா அல்லா. பத்திரிகைகளை படிக்கிறோம் யா அல்லா, டிவிகளை பார்க்கிறோம் யா அல்லா, இதற்கு பின்னாலும் இதிலே நீடிக்காமல் என்னுடைய சமுதாயத்தை பாதுகாத்திருவாயாக. யா அல்லா, எங்கள் அனைவரையும் உனக்கு பொருத்தமான நன்மக்களாக பூசணி கொள்வாயாக. யா அல்லா, நாளைய மறுமையிலே உன்னுடைய விசாலமான சுவருக்கத்தில் நடந்திருக்கார அனைவரையும் கபூசணி கொள்வாயாக. சக்கராத்திரி சந்தர்ப்பத்தில் தடுமாற்றம் இல்லாமல் களிமா மொழியக்கூடிய பாக்கியத்தை மனைவிக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்களது வாக்களை தனித்துறை கிருபையை கொண்டு கபூசணி கொள்வாயாக. ஆமீன், ஆமீன்.